பேதுரு எழுதிய முதலாம் கடிதம். 1 பேதுரு அதிகாரம் 1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுருவிடமிருந்து பொந்து, கலாத்தியா, கப்பத்தோகியா, ஆசியா, பித்தினியா ஆகிய இடங்களெங்கும் அந்நியர்களாக சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய மக்களுக்கு பிதாவாகிய தேவன் நெடுங்காலத்துக்கு முன்பே செய்த திட்டப்படி தேவனுடைய மக்களாக இருக்க நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். ஆவியானவரின் சேவை வழியாக அவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டீர்கள். தேவனுக்கு கீழ்ப்படியவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டு பரிசுத்தமடையவும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். கிருபையையும் சமாதானத்தையும் தேவன் உங்களுக்கு மென்மேலும் வழங்குவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம் இரக்கத்தால் அழிவில்லாத ஒரு நம்பிக்கையை நாம் அடையும் பொருட்டு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு புது வாழ்வை அளித்தார். இப்பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். அந்த ஆசீர்வாதங்கள் அழிவற்றது, அழிக்கப்பட முடியாதது, அதன் அழகு மாறாதது. இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரியவை. இறுதி நேரத்தில் தம் வல்லமையை வெளிப்படுத்த தயாராக இருக்கிற இரட்சிப்புக்காக விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வல்லமையால் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். இது உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தரும். சில சமயங்களில் பல்வேறு வகைப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு துயரத்தை தரலாம். ஏன் இந்த துன்பங்கள் நிகழ்கின்றன? உங்கள் விசுவாசம் பரிசுத்தமானது என்று நிரூபிப்பதற்கே ஆகும். இந்த விசுவாசத்தின் பரிசுத்தம் பொன்னை காட்டிலும் சிறந்தது. பொன்னின் சுத்தத்தன்மை நெருப்பால் சோதித்தறியப்படுகிறது. ஆனால் பொன் அழிவரும். இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் விசுவாசத்தின் பரிசுத்தமானது உங்களுக்கு கனத்தையும் மகிமையையும் புகழ்ச்சியையும் கொடுக்கும். நீங்கள் கிறிஸ்துவை பார்த்ததில்லை, அப்படியிருந்தும் அவரை நேசிக்கிறீர்கள். நீங்கள் இப்போது அவரை பார்க்க முடிவதில்லை, ஆனால் அவரை விசுவாசிக்கிறீர்கள். சொல்ல முடியாத சந்தோஷத்தால் உங்கள் மனம் நிரம்பும். அச்சந்தோஷம் மகிமை மிகுந்தது. உங்கள் விசுவாசம் ஒரு குறிக்கோளை உடையது. இறுதியில் உங்கள் ஆத்தும இரட்சிப்பாகிய நற்பலனை பெறுவீர்கள். உங்களுக்கு காட்டப்பட வேண்டிய கிருபையை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் கவனமாக ஆராய்ந்து இந்த இரட்சிப்பை பற்றி அறிய முயன்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் அத்தீர்க்கதரிசிகளிடம் இருந்தார். கிறிஸ்துவுக்கு நேர இருக்கிற துன்பங்களை பற்றியும் அதை தொடர்ந்து வரப்போகும் மகிமையை பற்றியும் அந்த ஆவியானவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த ஆவியானவர் எதை குறித்து பேசுகிறார் என்று அறிய தீர்க்கதரிசிகள் முயன்றார்கள். அச்சம்பவங்கள் நடக்கும் நேரம் மற்றும் சூழ்நிலை பற்றி அறிய தீர்க்கதரிசிகள் முயன்றார்கள். அவர்கள் செய்த பணி அவர்களுக்குரியதல்லவென்று அந்த தீர்க்கதரிசிகளுக்கு உணர்த்தப்பட்டது. தீர்க்கதரிசிகள் உங்களுக்காக பணியாற்றினார்கள். இவ்விஷயங்களை பற்றி அவர்கள் பேசிய பொழுது அவர்கள் உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தனர். நற்செய்தியை உங்களுக்கு போதித்த மனிதர்களே அச்செய்திகளையும் உங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் அவர்கள் அதை உங்களுக்கு கூறினார்கள். தேவ தூதர்களும் அறிந்து கொள்ள விரும்புகின்ற காரியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டன. எனவே உங்கள் மனங்களை சேவைக்கு ஆயத்தப்படுத்தி தன்னடக்கத்தோடு இருங்கள். இயேசு கிறிஸ்து தோன்றும் போது உங்களுக்கு வாய்க்கப் போகிற கிருபையின் பரிசின் மீது முழு நம்பிக்கை கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே நீங்கள் விரும்பிய தீய செயல்களை செய்து வந்தீர்கள். ஆனால் இப்போது கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எனவே ஏற்கனவே நீங்கள் கொண்டிருந்த தீய ஆசைகளுக்கு ஏற்ப வாழ்வதை நிறுத்துங்கள். உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தமானவர். ஆதலால் நீங்களும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தமானவர்களாக இருங்கள். வேதவாக்கியங்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது.
நான் பரிசுத்தராக இருப்பதால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்.
தேவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவரை பிதா என்று அழையுங்கள். ஒவ்வொரு மனிதனின் வேலையையும் சமமாக நோக்கி தேவன் பாரபட்சமின்றி நியாயம் வழங்குகிறார். எனவே நீங்கள் இவ்வுலகில் வாழும்போது தேவனிடம் பயத்தோடும் மரியாதையோடும் வாழ வேண்டும். நீங்கள் கடந்த காலத்தில் தகுதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் முன்னோர்கள் மூலமாக அவ்வாழ்க்கை முறையை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அப்படிப்பட்ட வாழ்விலிருந்து நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள் என அறிவீர்கள். இந்த இரட்சிப்பு அழியும் பொருட்களாகிய பொன், வெள்ளி போன்றவற்றால் அல்ல, குற்றம் குறையில்லாத ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற இரத்தத்தினால் நிகழ்ந்ததாகும். உலகம் உருவாக்கப்படும் முன்னே கிறிஸ்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் உங்கள் பயனுக்காக இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தப்பட்டார். நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாக தேவனை விசுவாசிக்கிறீர்கள். தேவன் கிறிஸ்துவை மரணத்தினின்று எழுப்பி அவருக்கு மகிமையை அளித்தார். எனவே உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவனில் உள்ளன. உண்மைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் உங்களை நீங்களே பரிசுத்தமுடையவராக ஆக்கிக் கொண்டீர்கள். இதன் மூலம் உங்கள் உண்மையான சகோதர அன்பை காட்ட முடியும். எனவே இப்பொழுது பரிசுத்தமான இதயத்தோடு ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசியுங்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பது அழியத்தக்க விதையில் இருந்து அல்ல, அழிவேயற்ற விதையின் மூலம் ஆகும். எப்போதும் தொடரும் தேவனுடைய அழிவில்லாத விதையாகிய வசனங்களினால் மீண்டும் பிறந்துள்ளீர்கள். வேத வாக்கியங்கள்,
எல்லா மனிதர்களும் புல்லை போன்றவர்கள், புல்லின் மலரை போன்றே அவர்களின் மகிமையும் காணப்படும். புல் உலர்ந்து போகிறது, பூக்கள் உதிர்கின்றன, ஆனால் கர்த்தரின் வார்த்தையோ என்றும் நிலைத்திருக்கிறது
என்று சொல்கிறது. இந்த வார்த்தையே உங்களுக்கு சொல்லப்பட்டது. 1 பேதுரு 2. எனவே எல்லாவிதமான தீமைகளிலிருந்தும் விலகியிருங்கள். பொய் கூறாதீர்கள், போலியாக இருக்காதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், மக்களை குறித்து தீயென கூறாதீர்கள். இவற்றையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல இருங்கள். உங்களை ஆவியில் வளர்க்கும் பரிசுத்த பாலை போன்ற வேத வசனங்கள் மேல் பசியுடையவர்களாக இருங்கள். அதை பருகுவதால் நீங்கள் வளர்ந்து காப்பாற்றப்படுவீர்கள். கர்த்தரின் நன்மைகளை நீங்கள் ஏற்கனவே ருசித்துள்ளீர்கள். கர்த்தர் இயேசு ஜீவனுள்ள தலைக்கல்லாக இருக்கிறார். உலக மக்களால் ஒதுக்கப்பட்ட கல்லாக அவர் இருந்தார். ஆனால் தேவன் தேர்ந்தெடுத்த கல் அவர்தான். தேவனிடம் அவர் விலைமதிப்புள்ளவராக இருக்கிறார். எனவே அவரிடம் வாருங்கள். நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போன்றிருக்கிறீர்கள். ஓர் ஆன்மீக ஆலயத்தை கட்ட உங்களை தேவன் பயன்படுத்துகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக தேவன் ஏற்கத்தக்க ஆவிக்குரிய பலிகளை கொடுக்கும் பரிசுத்த ஆசாரியராக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் அப்பலிகளை கொடுங்கள். வேதவாக்கியம் சொல்கிறது,
பாருங்கள், நான் ஒரு விலையுயர்ந்த கல்லை தேர்ந்தெடுத்துள்ளேன், அக்கல்லை சியோன் என்னுமிடத்தில் வைத்தேன், அவரை நம்புகிற மனிதன் எப்போதும் வெட்கமுறுவதில்லை.
நம்புகிற மக்களுக்கு அவர் கௌரவத்துக்குரியதாகிறார். ஆனால் நம்பிக்கையற்ற மக்களுக்கோ அவர் கட்டுபவர்கள்
வேண்டாம் என்று தள்ளிய கல்லாகிறது. ஆனால் அக்கல்லே மிக முக்கியமான கல்லாயிற்று
என்பதற்கேற்ப இருக்கிறார். நம்பிக்கையற்ற மக்களுக்கோ அவர்
மக்களை இடரச் செய்யும் கல்லாவார், மக்களை விழ வைக்கும் கல்லாவார்
என்பதற்கேற்ப இருக்கிறார். தேவனுடைய செய்திக்கு கீழ்ப்படியாததால் மக்கள் இடறுகிறார்கள். அம்மக்களுக்கு தேவன் திட்டமிட்டிருப்பது இதுவே. ஆனால் நீங்களோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். நீங்கள் ராஜாவின் ஆசாரியர். நீங்கள் ஒரு பரிசுத்த தேசம். நீங்கள் தேவனுக்கு சொந்தமான மக்கள். தேவன் தாம் செய்த எல்லா அற்புதமான காரியங்களையும் சொல்வதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார். அவரது அற்புதமான ஒளிக்கு இருளிலிருந்து அவர் உங்களை வரவழைத்தார். ஒரு காலத்தில் நீங்கள் தேவனுடைய மனிதர்களாக இருக்கவில்லை. ஆனால் இப்போது தேவனுடைய மக்களாக இருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் பெறவில்லை. ஆனால் இப்போது நீங்கள் தேவனிடமிருந்து இரக்கத்தை பெற்றுள்ளீர்கள். அன்பான நண்பர்களே, நீங்கள் இந்த சமூகத்தில் வாழ்கிற அந்நியர்கள் போலவும் புதிய விருந்தாளிகள் போலவும் இருக்கிறீர்கள். உங்கள் சரீரங்கள் செய்ய விழையும் தீய காரியங்களை விட்டு விலகுமாறு நான் உங்களை கேட்கிறேன். இவை உங்கள் ஆன்மாவுக்கு எதிராக போராடுகின்றன. தேவனிடம் நம்பிக்கையற்ற மக்கள் உங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று இம்மக்கள் கூறக்கூடும். எனவே நல்வாழ்க்கை வாழுங்கள். அப்போது அவர்கள் உங்கள் நற்செய்கைகளை காண்பார்கள். அவர் வரும் நாளில் அவர்கள் தேவனுக்கு மகிமையை கொடுப்பார்கள். இவ்வுலகில் அதிகாரமுள்ள மக்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இதனை கர்த்தருக்காக செய்யுங்கள். உயர்ந்த அளவில் அதிகாரம் செலுத்தும் ராஜாவுக்கு கீழ்ப்படியுங்கள். ராஜாவால் அனுப்பப்பட்ட ஆளுநர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அவர்கள் தவறு செய்பவர்களை தண்டிப்பதற்கும் நல்லவற்றை செய்பவர்களை புகழ்வதற்கும் அனுப்பப்பட்டுள்ளார்கள். எனவே புண்படுத்தும் வார்த்தைகளை பேசும் முட்டாள் மனிதர்களின் வாயை அடைக்கும் பொருட்டு நற்செயல்களை செய்யுங்கள். இதையே தேவன் விரும்புகிறார். சுதந்திரமான மனிதரை போன்று வாழுங்கள். தீயென செய்வதற்கு ஒரு காரணமாக உங்கள் விடுதலையை பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் தேவனுக்கு சேவை செய்பவர்களாகவே வாழுங்கள். எல்லாருக்கும் மரியாதை செலுத்துங்கள். தேவனுடைய குடும்பத்தில் எல்லா சகோதரர்களையும் சகோதரிகளையும் நேசியுங்கள். தேவனுக்கு அஞ்சுங்கள். ராஜாவை மதியுங்கள். அடிமைகளே, உங்கள் எஜமானர்களின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை எல்லா மரியாதையோடும் செய்யுங்கள். நல்ல இரக்கமுள்ள எஜமானருக்கு கீழ்ப்படியுங்கள். முரட்டுத்தனமான எஜமானருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஒருவன் எந்த தவறும் செய்யாத போதும் அவன் துன்பப்பட வேண்டியதிருக்கும். ஒருவன் தேவனை எண்ணிக்கொண்டே துன்பத்தை அனுபவிப்பானாயின் அது தேவனை சந்தோஷப்படுத்தும். ஆனால் நீங்கள் செய்த தவறுக்காக தண்டிக்கப்பட்டால் அத்தண்டனையை அனுபவிப்பதற்காக உங்களை புகழ வேண்டியிராது. ஆனால் நன்மை செய்வதற்காக நீங்கள் துன்புற்றால் அது தேவனுக்கு சந்தோஷம் தரும். அதை செய்வதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பின்பற்றும்படியாக கிறிஸ்து ஓர் எடுத்துக்காட்டை உங்களுக்கு தந்தார். அவர் செய்ததைப் போலவே நீங்களும் செய்ய வேண்டும். கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்றதால் நீங்கள் துன்பப்படும்போது பொறுமையாக இருக்க வேண்டும்.
அவர் பாவமேதும் செய்யவில்லை. அவரது வாயில் எந்த பொய்யும் வெளிவரவில்லை.
மக்கள் கிறிஸ்துவிடம் தீயவற்றை பேசினார்கள். ஆனால் அவர் அவர்களுக்கு எந்த தீய பதிலையும் தரவில்லை. கிறிஸ்து துன்புற்றார். ஆனால் அவர் மக்களுக்கு எதிராக பேசவில்லை. இல்லை, தேவன் தன்னை கவனித்துக் கொள்ளுமாறு கிறிஸ்து விட்டுவிட்டார். தேவன் சரியான முறையில் நியாயம் தீர்க்கிறார். சிலுவையின் மேல் கிறிஸ்து தம் சரீரத்தில் நம் பாவங்களையும் சுமந்தார். நாம் பாவங்களுக்காக வாழ்வதை நிறுத்தி நேர்மையாக வாழ்வதற்காக அவர் இதை செய்தார். அவரது காயங்களினால் நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள். தவறான வழியில் சென்ற ஆடுகளைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் மேய்ப்பனாகிய ஆன்மாவை காக்கிறவரிடம் வந்துவிட்டீர்கள். 1 பேதுரு அதிகாரம் 3. அவ்வாறே மனைவியராகிய நீங்கள் உங்கள் கணவன்மாரின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய போதனைகளை உங்களில் சிலரது கணவன்மார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட எப்பேச்சும் இல்லாமல் தம் நடத்தையின் மூலம் அவர்களின் மனைவிமார்கள் அவர்களை வலியுறுத்த வேண்டும். உங்கள் பரிசுத்த மரியாதைக்குரிய நடத்தையை அவர்கள் காண்பார்கள். கூந்தல், பொன் ஆபரணங்கள் மற்றும் ஆடை வகைகள் ஆகிய புற அழகுகளால் ஆனதாக உங்கள் அழகு இருக்கக்கூடாது. உள் மனதினுடையதும் இதயத்தினுடையதுமான அமைதியும் மென்மையுமான அழகாக உங்கள் அழகு இருக்க வேண்டும். அந்த அழகு ஒரு நாளும் அழியாது. இது தேவனுடைய பார்வையில் மிகவும் விலை உயர்ந்ததாகும். பல்லாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து தேவனின் நம்பிக்கை கொண்ட பரிசுத்த பெண்கள் அவ்வாறே வாழ்ந்தனர். இவ்வாறாகவே அவர்கள் தங்களை அழகுபடுத்தி கொண்டனர். அவர்கள் கணவன்மாரின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டனர். நான் சாராளை போன்ற பெண்களை குறித்து கூறுகிறேன். அவள் தனது கணவனாகிய ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாள். அவனை எஜமான் என்று அழைத்தாள். நீங்கள் சரியானவற்றை செய்து எதை பற்றியும் அஞ்சாதவர்களாய் வாழ்ந்தால் சாராளின் உண்மையான மக்களாயிருப்பீர்கள். அவ்வாறே கணவன்மாராகிய நீங்களும் உங்கள் மனைவியரோடு திருமண வாழ்வு பற்றிய புரிந்து கொள்ளுதலின்படி வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் மனைவியரை மதிக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் உங்களை காட்டிலும் எளியவர்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு வாழ்வளித்த தேவனுடைய கிருபையில் அவர்களும் கூட்டு வாரிசுதாரர்கள் ஆவார்கள். உங்கள் பிரார்த்தனைக்கு எந்த தொந்தரவும் நேராமல் இருக்க இவற்றை செய்யுங்கள். எனவே நீங்கள் யாவரும் ஒன்றிணைந்து அமைதியாக வாழ வேண்டும். ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். ஒருவரையொருவர் சகோதரரைப் போல நேசியுங்கள். இரக்கமுள்ளவர்களாகவும் அருளுடையவர்களாகவும் இருங்கள். உங்களுக்கு ஒருவன் தீமை செய்துவிட்டதால் பழிக்கு பழிவாங்கும் எண்ணத்துடன் அவனுக்கு தீமை செய்யாதீர்கள். உங்களை ஒருவன் அவமானப்படுத்தினால் பதிலுக்கு நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள். ஆனால் அவனை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனை வேண்டுங்கள். நீங்கள் ஆசியை பெற அழைக்கப்பட்டீர்கள் என்பதால் இதை செய்யுங்கள். வேதவாக்கியம் கூறுகிறது,
வாழ்க்கையை நேசிக்கவும் நல்ல நாட்களை அனுபவிக்கவும் விரும்புகிற மனிதன் தீயவற்றை பேசுவதை நிறுத்தல் வேண்டும். அவன் தீமை செய்வதை விட்டு நன்மை செய்ய வேண்டும். அவன் அமைதியை நாடி அதை பெற முயல வேண்டும். கர்த்தர் நல்ல மனிதரை காண்கிறார், அவர்களுடைய பிரார்த்தனைகளை கேட்கிறார். ஆனால் தீமை செய்யும் மனிதருக்கு கர்த்தர் எதிரானவர்.
எப்போதும் நன்மை செய்யவே நீங்கள் முயன்று கொண்டிருந்தால் ஒருவனும் உங்களை துன்புறுத்த முடியாது. ஆனால் சரியானதை செய்கையில் நீங்கள் துன்பம் அடைந்தால் கூட உங்களுக்கு நல்லதே ஆகும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை கண்டு அஞ்சாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். ஆனால் உங்கள் இதயங்களில் கர்த்தராகிய கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்கள் நம்பிக்கையை பற்றி விளக்கி கூறும்படியாக கேட்போருக்கு பதில் கூறுவதற்கு எப்போதும் தயாராக இருங்கள். ஆனால் அவர்களுக்கு மரியாதையோடும் மென்மையாகவும் பதில் கூறுங்கள். உங்கள் மனசாட்சியை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்யும்போது கிறிஸ்துவை பின்பற்றும் உங்கள் நடத்தையை குறை கூறி பேசுகின்ற மக்கள் வெட்கமடைவார்கள். கிறிஸ்துவில் நீங்கள் வாழும் நல்வாழ்க்கைக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக பேசியவற்றிற்காக வெட்கமடைவார்கள். தவறு செய்வதை காட்டிலும் தேவனுடைய விருப்பம் இதுதான் எனில் நன்மை செய்வதற்காக துன்புறுவது நல்லது. ஏனெனில் ஒட்டுமொத்தமாக நம் பாவங்களுக்காக கிறிஸ்துவும் மரித்தார். குற்றம் நிறைந்த மக்களுக்காக பாவமே இல்லாத அவர் இறந்தார். இதன் மூலம் உங்களை தேவனிடம் வழிகாட்டினார். இயற்கையான மனித வாழ்வில் அவர் மரணமடைய நேரிட்டது. ஆனால் உயர்ந்த ஆன்மீக நிலையில் அவர் மீண்டும் எழுப்பப்பட்டார். சிறைச்சாலைகளில் உள்ள ஆவிகளுக்கு இந்த ஆவி நிலையிலேயே சென்று அறிவித்தார். நோவாவின் காலத்தில் அந்த ஆவிகள் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தன. நோவா பேழையை அமைக்கும்போது தேவன் அவற்றிற்காக பொறுமையாக காத்து கொண்டிருந்தார். மிக சில மக்களாகிய 8 பேர் மட்டுமே பேழையில் காப்பாற்றப்பட்டார்கள். தண்ணீரினால் இம்மக்கள் மீட்கப்பட்டார்கள். இன்று நீங்கள் இரட்சிக்கப்படுகின்ற ஞானஸ்நானத்திற்கு அந்த தண்ணீர் ஒப்பானது. ஞானஸ்நானம் சரீரத்திலிருந்து அழுக்கை விலக்குவதில்லை. ஆனால் தேவனிடம் தூய உள்ளத்தை வேண்டுவதே ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்து மரணத்தினின்று எழுப்பப்பட்டதால் இவை அனைத்தும் நடக்கின்றன. இப்போது இயேசு பரலோகத்திற்கு போய்விட்டார். அவர் தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். அவர் தேவ தூதர்களையும் அதிகாரங்களையும் ஆற்றல் வாய்ந்தோரையும் ஆளுகிறார். 1 பேதுரு 4. கிறிஸ்து தம் சரீரத்தில் இருக்கும்போது துன்புற்றார். கிறிஸ்துவையொத்த சிந்தனையை மேற்கொண்டு நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். சரீரத்தில் மரணமுறுகிற மனிதனோ பாவத்தினின்று நீங்குகிறான். தேவன் விரும்புகிறவற்றை செய்யும் மனிதர்கள் செய்ய விரும்புகிறவற்றை இனிமேலும் செய்யாமல் இருக்கவும் உங்கள் உலக வாழ்வின் மீதியான காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாலுறவு பாவங்களில் ஈடுபடுதல், தீய விருப்பங்கள், குடிப்பழக்கம், மது அருந்தும் விருந்துகள், தடை செய்யப்பட்ட உருவ வழிபாடு ஆகிய நம்பிக்கையற்றோர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்வதில் ஏற்கனவே உங்களின் பெரும்பாலான நேரத்தை செலவழித்து விட்டீர்கள். இந்த குரூரமும் பாவமும் நிறைந்த வாழ்க்கை முறையில் நீங்கள் ஈடுபடாததை அந்த நம்பிக்கையற்றோர் வினோதமாக கருதுகிறார்கள். உங்களை குறித்து மோசமான முறையில் பேசுகிறார்கள். வாழ்கிறவர்களையும் இறந்து போனவர்களையும் நியாயம் தீர்க்க தயாராயிருக்கிற ஒருவருக்கு செய்த காரியங்களுக்கு அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும். இக்காரணங்களுக்காக இப்போது இறந்துவிட்ட விசுவாசிகளுக்கும் நற்செய்தியானது போதிக்கப்பட்டது. இதன் மூலம் அவர்களின் உலக வாழ்க்கையின் போது மோசமான வகையில் மனிதர்களால் நியாயம் தீர்க்கப்பட்டாலும் ஆவியால் தேவன் முன்னிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். எல்லாம் முடிகிற காலம் நெருங்குகிறது. எனவே உங்கள் மனங்களை தெளிவுடையதாக வைத்திருங்கள். நீங்கள் பிரார்த்தனை செய்ய அது உதவும். அன்பு எத்தனையோ பாவங்களை மூடிவிடுவதால் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசியுங்கள். எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது இதுவே ஆகும். குற்றம் சாட்டாமல் உங்கள் வீடுகளை ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் தேவனிடமிருந்து வரங்களை பெற்றுக்கொண்டீர்கள். பல வகையான வழிகளில் தேவன் தம் இரக்கத்தை உங்களுக்கு காட்டியுள்ளார். தேவனுடைய வரங்களை பயன்படுத்தும் பொறுப்புக்கு உரியவர்களான பணியாட்களைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே நல்ல பணியாட்களாக இருந்து தேவனுடைய வரங்களை ஒருவருக்கொருவர் சேவை செய்வதற்கு பயன்படுத்துங்கள். பேசுகிற மனிதன் தேவனிடமிருந்து வார்த்தைகளை கொண்டு வருவது போல பேச வேண்டும். சேவை செய்யும் மனிதன் தேவன் தரும் வல்லமையோடு சேவை புரிதல் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் எல்லாவற்றிலும் மகிமையுறும்படி நீங்கள் இக்காரியங்களை செய்ய வேண்டும். எனது நண்பர்களே, நீங்கள் தற்சமயம் அனுபவிக்கிற வருத்தங்களையும் இன்னல்களையும் கண்டு ஆச்சரியப்படாதீர்கள். இவை உங்கள் விசுவாசத்தை சோதிப்பன. ஏதோ விசித்திரமான செயல் உங்களுக்கு நிகழ்வதாக நினைக்காதீர்கள். கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்வதால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். இதன் மூலம் கிறிஸ்து தம் மகிமையை காட்டும்போது நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷத்தால் மனம் நிறைவீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதால் மக்கள் உங்களை பற்றி தீயென கூறும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய மகிமை மிக்க ஆவியானவர் உங்களோடு இருப்பதால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்களில் யாரும் கொலைக்காரர்களாகவோ திருடர்களாகவோ அடுத்தவர்களின் காரியங்களில் தலையிடுகிறவர்களாகவோ இக்காரியங்களுக்கான தண்டனை அனுபவிக்கிறவர்களாகவோ இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்காக துன்புறுவதற்காக வெட்கப்படக்கூடாது. அப்பெயருக்காக நீங்கள் தேவனை வாழ்த்த வேண்டும். நியாயந்தீர்க்கப்படுதல் ஆரம்பமாகும் காலம் இது. தேவனுடைய குடும்பத்தில் அந்நியாயத்தீர்ப்பு ஆரம்பமாகும். நியாயத்தீர்ப்பு நம்மிடத்தில் ஆரம்பித்தால் தேவனுடைய நற்செய்திக்கு கீழ்ப்படியாத மக்களுக்கு என்ன நிகழும்? ஒரு நல்ல மனிதனே இரட்சிக்கப்படுவது மிகவும் கடுமையானது என்றால் தேவனுக்கு எதிரானவனும் பாவத்தால் நிரம்பியவனுமான மனிதனுக்கு என்ன நேரிடக்கூடும்? தேவனுடைய விருப்பப்படி துன்புறுகிற மக்கள் தங்கள் ஆன்மாக்களை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். தேவன் அவற்றை உண்டாக்கினார், எனவே அவர்கள் அவரை நம்பலாம். ஆகையால் அவர்கள் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும். 1 பேதுரு அதிகாரம் 5. உங்கள் குழுவிலுள்ள முதியோருக்கு இப்போது நான் சிலவற்றை கூற வேண்டும். நானும் ஒரு முதியவன். நான் கிறிஸ்துவின் துன்பங்களை நேரில் கண்டிருக்கிறேன். நமக்கு காட்டப்படும் மகிமையிலும் நான் பங்கு கொள்வேன். ஒரு ஆட்டு மந்தையை கவனித்துக் கொள்கிற மேய்ப்பர்கள் போல உங்கள் பொறுப்பில் இருக்கிற மக்களின் கூட்டத்தை கவனித்துக் கொள்ள வேண்டுமென நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் தேவனுடைய கூட்டத்தினர். விருப்பத்தோடு அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். எவ்விதமான நிர்பந்தத்தின் காரணமாகவும் அப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் அதை விருப்பத்தோடு செய்ய வேண்டுமென தேவன் விரும்புகிறார். பணத்துக்காக பேராசை பிடித்திருப்பதால் கண்காணிப்பாளர்களைப் போல சேவை செய்யாதீர்கள். சேவை செய்யும் வாஞ்சை இருப்பதால் சேவை செய்யுங்கள். நீங்கள் பொறுப்பேற்றுள்ள மக்களிடம் கொடுமையான அதிகாரியாக நடந்து கொள்ளாதீர்கள். ஆனால் அம்மக்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள். அப்போது தலைமை மேய்ப்பர் வரும்போது நீங்கள் கிரீடம் பெறுவீர்கள். அக்கிரீடம் மகிமை நிரம்பியதாகவும் ஒருபோதும் அழகு குன்றாததாகவும் இருக்கும். இளைஞர்களே, நான் உங்களுக்கும் சிலவற்றை சொல்ல வேண்டும். முதியோரின் அதிகாரத்துக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் தாழ்மையோடு சேவை புரிந்து கொள்ள வேண்டும்.
அகம்பாவம் மிக்க மனிதருக்கு தேவன் எதிரானவர், ஆனால் தாழ்மையுள்ள மனிதருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார்.
எனவே தேவனுடைய வல்லமை வாய்ந்த கைகளுக்கு கீழே தாழ்மையோடு இருங்கள். தகுந்த காலம் வரும்போது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை கவனிப்பதால் உங்கள் கவலைகளை அவரிடம் விட்டுவிடுங்கள். உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு கவனமாக வாழுங்கள். பிசாசு உங்கள் பகைவன். உன்னும் பொருட்டு எந்த மனிதனாவது அகப்படுவானா என்று தேடிக்கொண்டே கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போலவே அவன் அலைகிறான். பிசாசை பின்பற்ற மறுத்துவிடுங்கள். உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். நீங்கள் அனுபவிக்கிற அதே துன்பங்களை உலகத்தின் எல்லா பாகங்களிலும் உள்ள உங்கள் சகோதரரும் சகோதரிகளும் அனுபவிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆம், குறுகிய காலம் நீங்கள் துன்பப்படுவீர்கள். ஆனால் அதற்கு பிறகு தேவன் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை தாங்கிக் கொண்டு நீங்கள் விழாதபடி பாதுகாப்பார். எல்லா கிருபையையும் அருளுகிற தேவன் அவரே. கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு கொள்ளும்படி அவர் உங்களை அழைத்தார். அம்மகிமை என்றென்றும் தொடரும். எல்லா வல்லமையும் என்றென்றும் அவருக்குரியது. ஆமேன். சில்வானுவின் உதவியோடு இந்த சிறிய நிருபத்தை உங்களுக்கு எழுதினேன். அவன் நம்பிக்கைக்கு தகுதியான கிறிஸ்தவ சகோதரன் என்பதை நான் அறிவேன். உங்களை உற்சாகப்படுத்தவும் உங்களுக்கு உறுதிப்படுத்தவும் இதுவே தேவனுடைய உண்மையான கிருபை என்பதை எழுதியிருக்கிறேன். அந்த கிருபையில் உறுதியாக நில்லுங்கள். பாபிலோனில் இருக்கும் சபை உங்களை வாழ்த்துகிறது. அம்மக்களும் உங்களைப் போலவே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவில் எனது குமாரனாகிய மார்க்கும் உங்களை வாழ்த்துகிறான். நீங்கள் சந்திக்கும் போது ஒருவருக்கொருவர் அன்பினால் முத்தமிடுங்கள். கிறிஸ்துவிலுள்ள உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் உண்டாகட்டும்.